الْأَعْمَالُ بِالنِّيَّاتِ وَإِنَّمَا لِكُلِّ امْرِئٍ مَّا نَوَى وَمَنْ كَانَتْ هِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ فَكَانَتْ هِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ وَمَنْ كَانَتْ هِجْرَتُهُ إِلَى دُنْيَا يُصِيبُهَا أَوْ امْرَأَةٍ يَنكِحُهَا فَهِجْرَتُهُ إِلَى مَا هَاجَرَ إِلَيْهِ صَدَقَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறையோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற மத்துணை வேர்கள் மீதும் வல்லராயனின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கோர் உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதன் வழியில் மரணிக்கிற வரை பயணிக்கிற மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யாழ்லா, அசத்தியத்தை அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யாழ்லா, இன்றைக்கு வாழுகிற வாலிபர்களை சாலிகின்களாக ஆக்கி தருவாயாக. வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யாழ்லா, எங்களுடைய இறுதி கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய இருக்கிற போது எந்த கடன் பாக்கியும் இல்லாமல் இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை பிரியப்பட்டு வாரம் வாரம் இங்கே நாங்கள் ஒன்று கூடினோமோ அந்த குர்ஆனை எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும், சித்தீக்கின்களோடும், சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜிலிசையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும், உன்னுடைய நபியை பற்றியும், குர்ஆனை பற்றியும், சுன்னாவை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜிலிசுகளை, மதாரிசுகளை, ஜாமியாத்துகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. இந்த மஜிலிசில் எந்த சஹாபாக்களுடைய, இமாம்களுடைய, முஹத்திசீன்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை படிக்க வையுங்கள், புரிய வையுங்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த சூராவை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வாழுகிற ஒரு நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று எந்த சூராவை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்களோ அந்த சூராவினுடைய தொடர்படியான விளக்க உரைகளை நாம் இங்கே கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த வாரத்தில் தனிமனித வாழ்வின் ஒழுக்கத்தினுடைய நெறியாக இருக்கிற ஒவ்வொரு தனிமனிதனும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், சீர்திருத்திக் கொள்ளுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை குர்ஆனினுடைய பார்வையின் ஊடாக அல்லாஹு தஆலா சில செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார். அதனுடைய முதல் கட்ட செய்தியாக மனிதன் தன்னுடைய பார்வைகளை சீர்திருத்த வேண்டும். எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய முக்கர்ரபாக தன்னுடைய செயலால், சொல்லால், இறைவனுக்கு நெருக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையில் சில சீர்திருத்தங்கள் உண்டு. அந்த சீர்திருத்தங்கள் அவருடைய பார்வையிலிருந்து துவங்குகிறது. என்றைக்கு அவருடைய பார்வையை அவர் பேணுகிறாரோ, இறைவன் சொன்ன வழியிலே செயல்படுத்துகிறாரோ, அவருக்கு ஈமான் என்கிற மிக உயர்ந்த அந்த தரஜாவை உணர்கிற வாக்கியத்தை அல்லாஹு தருவான் என்று பெருமானார் சொன்ன அந்த செய்தியோடு ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக இஸ்லாமியர்கள், தங்களுடைய பார்வையை பேணாமல் இந்த ஷரியத் என்பதனுடைய சுகத்தை, ஷரியத் என்பதனுடைய டேஸ்டை அவர்கள் அனுபவிப்பதற்கு முடியாது என்கிற அந்த தளத்தை, தனி மனித ஒழுக்கத்தை முறைப்படுத்தி அதை முக்கியத்துவம் கொடுத்து சில செய்திகளை அல்லாஹு தஆலா நாம் மேல் படித்த ஆயத்திலே சொன்னான். அதிலே ஆண்களை குறித்து அல்லாஹு சொன்னான், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். ரெண்டாவது இப்ப பெண்களை குறித்து அல்லாஹு தஆலா பேசிக்கொண்டு வருகிறான். ஆணுக்கு எதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுடைய ஆடை அலங்காரங்களிலே உங்களுடைய புர்காவை, உங்களுடைய உடல் முழுக்க நீங்கள் மறைத்து வெளியே செல்ல வேண்டும். வீட்டிலே இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாருக்கு முன்னால் நீங்கள் புர்கா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஹிஜாபை, உங்களுக்கு எந்த அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பேணி நடப்பது யாருக்கு முன்னால் என்கிற அந்த தகவலை குறித்து நாம் விரிவாக கடந்த வாரங்களிலே பேசிக்கொண்டு வந்தோம். அதிலே ரெண்டு வகையான உறவுகளை குறித்து அல்லாஹு தஆலா சொன்னான். அன்னைக்கு ஒரு ஹதீஸ சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன், அது இபாரத்து இல்லாம வெறும் தமிழ்ல மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குடும்ப உறவுகள் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. குடும்ப உறவுகள் தன்னுடைய தன் சார்ந்த இனத்தை குறித்து மிக முக்கியத்துவம் கொடுத்து பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய பந்துக்கள், இந்த ஹதீஸ்ல வருது, பெருமானார் சொன்னார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹமக்கும், தஅல்லமு மின் அன்சாபிக்கும் மா தர்ஹமு மா தஸிலூன பிஹி அர்ஹமக்கும், உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆட்களை குறித்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சச்சாவினுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய இரத்த பந்தங்கள், உறவுகளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெருமானார் சொல்லுகிறார்கள், சொல்லிக் கொடுங்கள். ஏற்கனவே இந்த செய்தி அரபுகளிடத்திலே இருந்தது. அரபுகள் சாதாரணமா 7-8 பேர் சொல்லுவாங்க, ஆனால் முஸ்லிம்களுக்கு பெருமானார் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலத்திற்கு சொன்னார்கள், இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். நீங்கள் தொழுகிற தொழுகைகள், நீங்கள் செய்கிற நோற்கிற நோன்புகள், செய்கிற ஹஜ்ஜுகள், நீங்கள் கொடுக்கிற ஜக்காத்துகள் அல்லாஹ்வினிடத்தில் ஏற்கப்படுவதற்கு உங்களுடைய இரத்த பந்தங்களுடைய சேர்ந்து வாழுகிற உறவு முக்கியத்துவமாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து உண்டான கட்டளைகளை நீங்கள் நிறைவு செய்து விட்டால் முடிந்துவிடும் என்று நினைப்பதற்கு அல்ல. உங்களுடைய சொந்த பந்தங்களிடத்திலே உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? பெருமானார் அழகா சொல்லுவாங்க, அதாவது சொந்தம் அப்படின்னா லைசல் வாசிலு பில் முகாஃபி, ஒரு சொந்தத்தை பேணுபவன் யார்? நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ பேசினா நான் பேசுவேன், நீ சிரிச்சா நான் சிரிப்பேன். இது வந்து ஒரு மிஷினரி லைஃப். இது வேறு சொந்த பந்தத்தை பேணி வாழுவதல்ல. லைசல் வாசிலு பில் முகாஃபி, முகாஃபி என்றால் பதிலுக்கு பதில் செய்கிறவன், உறவை பேணி வாழுபவனே அல்ல. லைசல் வாசிலு பில் முகாஃபி, நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ சலாம் சொன்னா நான், உன் வீட்டுலேருந்து தட்டு வந்தா என் வீட்டுலேருந்து வரும், அப்படி இல்லையா நீ நான் நிப்பாட்டிக்குவேன். லைசல் வாசிலு பில் முகாஃபி வலக்கின்னல் வாசில் அல்லதி யஸிலு ரஹிமஹு இதா கதஅ, உங்கள் சொந்த பந்தம் உங்களை வெட்டினாலும் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுவதுதான் உங்களுக்குரிய நிலை என்ற ஒரு செய்தியை பெருமானார் சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களை குறித்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய சச்சா யாரு, பெரிய தாயாரு, சின்ன தாயாரு, மாமா யாரு, அடுத்தடுத்து அந்த இரத்த பந்தங்களை காட்டி கொடுங்கள் அவர்களுக்கு. ஏன்? அப்பன்னா அவர்கள் சொந்தத்தை சேர்ந்து வாழ்வார்கள், அவர்களை குறித்தான அறிமுகம் கிடைக்கும், அவர்களை குறித்தான புரிதல்கள் கிடைக்கும். அப்படி கிடைச்சிட்டான், அப்படி கிடைச்சிட்டான். பெருமானார் ரெண்டு விஷயத்தை குறித்து சொல்லுகிறார்கள். அப்படி நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால், முக்கியமாக சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு மூணு பலன்கள் கிடைக்கும். ஃபஇன்ன ஸிலத்தர் ரஹிமி முஹப்பத்துன் ஃபில் அஹ்லி, குடும்பத்தினரோடு அல்லது சொந்த பந்தங்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொண்டால் எல்லா குடும்பத்தில், உங்க மொத்த குடும்பத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு பிரியத்தை ஏற்படுத்தி கொடுவான். முஹப்பத், முஹப்பத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள், தானாக அந்த அந்த லைன் உருவாகும். எல்லாரும் நம்ம மேலையும் பிரியமா இருப்பாங்க, நாமும் அவர்கள் மேல பிரியமா இருப்போம். நம்முடைய நல்லது கெட்டதுகளிலே அவர்கள் நம்மோடு பங்கு கொள்ளுவார்கள், நாமும் அவருடைய நல்லது கெட்டதிலே பங்கு கொள்ளுவோம். இந்த உறவு ஏற்படும் முதலாவது, இந்த மனித உறவு. ரெண்டாவது சொன்னாங்க முஸ்ராதும் ஃபில் மல். நான் போன வாரமே சொன்னது மாதிரி இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தை நாங்க தனி அப்படின்னு போகக்கூடிய எந்த ஃபேமிலி இருக்கிறதே, அரபு நாடுகளிலே இந்த செட்டப் உண்டு. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சிருவார்னா வெளியே போயிடுவார், தனி வீடு கட்டி கொடுத்துருவாங்க. ஆனா டெய்லி வாப்பா வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க, படுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த வீடு. ஆனா நம்ம குடும்பங்கள்ல இன்னைக்கு அப்படி இல்லை, அவ்வளவுதான், கலட்டுனா கலட்டுனதோட முடிஞ்சு. ஏன், அந்த குடும்பத்துல சேர்ந்து இருந்தா காசே நிக்காது. என் கணவர் சம்பாதிக்கிற காசு எல்லாம் குடும்பத்துக்கே அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, அவங்க குடும்பத்துல போட்டாங்க. ரெண்டாவது, என் பிள்ளைக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல, எல்லா பிள்ளைகளும் மொத்தமா இருக்கிற இடத்துல எல்லாம் தின்னுட்டு போயிருதுங்க. சொல்றாங்களா இல்லையா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தி. அந்த ரெண்டு செய்தியையும் குறிப்பிட்டு பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பறக்க செய்வான். இது பெருமானார் கொடுத்த வாக்குறுதி. அதிகதிகமாக செல்வங்கள் வரும், முஸ்ராத் என்ற வார்த்தைக்கு அதிகதிகமாக வருதல். ரெண்டாவது, இந்த சொந்த பந்தங்கள் என்பது ஏதோ அத்தா அம்மா மட்டுமல்ல, அதை தாண்டிய ரத்த உறவுகள். அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அத்தா ஓட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்ல. பெரியத்தா யாரு, சின்னத்தா யாரு, மாமா யாரு, எல்லாரையும் தெரியணும். இந்த ஹதீஸ் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு பகுதி இது. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க வருது, உங்களுடைய வாழ்நாள் லைஃப் ஸ்பேன் சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் மருந்து வந்துருச்சு, அப்போலோ இருக்கு, நான் இன்னொரு 50 வருஷத்துக்கு வாழுவேன்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க, அப்போலோவில் வச்சு தான் அறுக்கிறான் எல்லா பயிலையும், கெடா இருக்கிற மாதிரி இப்போ குர்பானி கொடுக்குறது மாதிரி அப்போலோவில் கொண்டு போய் வச்சு அறுக்கிறான் அல்ல. இப்போ பெருமானார் சொன்னாங்க, உன்னை வாழ வைக்கக்கூடியது சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது, உன்னுடைய வயதை தள்ளி போடுன்னு. நாங்கள் இது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல் அஜல் மூஜிபுன் லி ஜியாதத்தில் உமர், வயது அதிகமாக கொடுக்கப்படும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்திருந்தவர்களுக்கு. முன்னாடி எல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க, 80 வயசு 70 90 வயசு 100 வயசு வரையும், இன்னைக்கு தெரியல எத்தனை நாளுன்னு கவுண்ட் டவுன். அடுத்து பெருமானார் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற போது இன்னொரு இமாம் எழுதுறாங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு குழந்தைகள் கொடுக்கப்படும், உங்களுக்கு சந்ததி பாக்கியம் இருக்கும். நீ தெரு தெருவா போய் நின்று அழுகுறான்ல, எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலைசேஷன் சென்டர்ஸ், எப்ப குழந்தை இல்ல கருதரிக்க முடியல, கருதரிப்பு மையங்கள், டெஸ்ட் டியூப் பேபிஸ். பெருமானார் சொன்னாங்க, உன் பெரியத்தா சித்தப்பன் உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் சேர்ந்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய அந்த குழந்தைகளுடைய வரக்கத்தில் எவ்வளவு செய்து கொடுக்கிறான். போய் பணம் கொடுக்கறது காசு கொடுக்கறது கேட்பாங்க, அதாவது அந்த ஹதீஸினுடைய விளக்கம் எழுதும் போது எழுதுவாங்க, சில பேர் சொல்றாங்க சண்டை வரும், சேர்ந்திருந்தா பிரியமா இருக்கவங்கள்ட்ட தான் சண்டை வரும். யார்கிட்ட, ஒருத்தர் எழுதியிருக்காரு அதுக்கு, எனக்கு வந்து அதாவது அமெரிக்கா ஜார்ஜ் புஷோடைய சண்டை வரும், பக்கத்து வீட்டுல ஏமா இருக்கானோ இப்ப எடுத்த வீட்டுல மாமா இருக்கானா அவன் கூட தான் சண்டை போட முடியும். எனக்கும் அமெரிக்கால ஜார்ஜ் புஷுக்கும் சண்டைனியானா சொல்லுவானா, என்ன தேவை இருக்கு. அப்ப கூட இருக்கவங்கல்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் அந்த வாழ்க்கை, அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதை பொறுத்து கொண்டு அதை சமாளித்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு சில நேரங்களில் நாமும் கடிந்து எல்லாமே உண்டு. இல்லை அந்த ரோலை பிளே பண்ண தெரியணும்ல, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பேட்ஸ்மேன் மாதிரி, இது பேட்ஸ்மேன் நிக்கிறார் இல்லையா, அவன் ஸ்பிரிங் போறான், அந்த பந்து போடுறவன் சுத்தி விட்டு போடுறான், திருப்பி போடுறான், அடிச்சு போறான், எப்படி போட்டான் அது, எப்படி நீ இப்படிலாம் எரிஞ்சன்னா எனக்கு அடிக்க தெரியாது, அங்கேருந்து ஓடியாந்து என் கையில கொடுத்துருன்னா சொல்ல முடியும். கிரிக்கெட்டு நீ இறங்கின பின்னாடி பால வீசுவான் சார், அது உன் மண்டைக்கு வரும், பல்லுக்கு வரும், பேட்டுக்கு வரும், பின்னாடி உள்ள கம்பிக்கும் போவும், அது அடிச்சு ஆடுறது தானே அந்த பேட்ஸ்மேனுக்கு அழகு. அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க, எல்லாம் நடக்கும், அதெல்லாம் சமாளிக்கிற தர தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நீ அப்படி இருந்தால் அந்த இரத்த பந்தங்கள் உன்னை சேர்ந்து வாழுவார்கள், உன்னோடு சேர்ந்து இருப்பார்கள். முதல்ல இருக்கணுங்கிற எண்ணத்தை வைக்கணும். ஆரம்பத்திலே இது சண்டை வரும் விளங்காது போயிருவான், இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க காசு கேட்பாங்க, இப்படி ஒரு யோசனையை வச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன, இதை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுகிறது, இஸ்லாம் மட்டும்தான் சொல்லு. உங்களுடைய ஜகாத்தினுடைய முதல் பணி முதல் காசு யாருக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய இரத்த சொந்தங்கள் அவங்களுக்கு தான் போகணும். அவர்களை ஏழையாக வைத்துக் கொண்டு இன்னொருவருக்கு போய் தர்மம் செய்வதெல்லாம் அது யோசிக்க முடியாத ஒரு செய்தி என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப முதலாவது அந்த செய்தியை பெருமானார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது, இன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான உறவுகளை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த மஹாரிம், அதாவது நாம் ஒரு பெண் யாருக்கு முன்னால் தங்களுடைய புர்கா இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லுகிற மஹரம் அப்படின்னு சொல்றோம்ல, அது யார் யார் என்று குரான் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குது. இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து அந்த புர்கா இல்லாமல் இருந்து கொள்வதற்கு அனுமதி என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறது. அந்த மஹரம் அப்படிங்கிறது ரெண்டு வகையில ஒரு மனுஷனுக்கு வருது. ஒன்னாவது நிஸ்பத்தன், ரெண்டாவது சபபன் என்று எழுதுகிறார்கள். நிஸ்பத் அப்படின்னு சொன்னா இரத்த சொந்தங்களிலே வருவது, ரெண்டாவது இரத்த வழி இல்லாத சொந்தங்களிலே வருவது. இந்த ரெண்டும் என்ன அப்படிங்கறத குறித்து அன்றைய தினத்துல கொஞ்சோண்டு ஆரம்பிச்சேன், அதோட டைம் ஆயிடுச்சு முடிச்சு. மூணு வகையான உறவுகளை குறித்து குரான் பேசுகிறது. ஒன்னாவது உங்களுடைய இரத்த சொந்தங்கள், உங்களுடைய தாய் தந்தை இது போன்ற சொந்தம். ரெண்டாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஏற்படுற சொந்தம். ரெண்டாவது பால்குடி உறவுகள் என்ற சொந்தம், அதை குறித்து இஸ்லாம் கடுமையாக பேசுகிறது. அவர்களுடைய உறவை வந்து ஒரு இரத்த சொந்தத்தினுடைய உறவாக இஸ்லாம் கருதுகிறது. இன்னைக்கு உள்ள நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு பால்குடினா என்னன்னு தெரியாது, அதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கடமை. பால்குடி சம்பந்தமான சட்டங்கள் குரானிலே உண்டு. அந்த தாய் யார், அந்த சகோதரி யார், இதெல்லாம் நாம் விளங்கணும். இது ரெண்டாவது. மூணாவது உறவாக திருமணத்தின் மூலம் ஏற்படுகிற உறவை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. இந்த மூணு உறவு லிஸ்ட் தான். அதுல முதலாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற அந்த உறவு இருக்கிறது அல்லவா, சூரத்து நிசா என்கிற சூறாவிலே அல்லாஹு தாலா அதை குறித்து விரிவாக பேசுகிறார். சூரத்து நிசால 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், மனிதர்களே நீங்கள் உங்களுடைய தாய்மார்களை திருமணம் முடிப்பது ஹராம். யாரையெல்லாம் ஒரு மனிதன் திருமணம் முடிப்பது ஹராம், ரெண்டாவது அந்த மஹரம் அவர்களோடு இருப்பது, அவர்களோடு பயணிப்பது கூடும் என்பதற்கு இஸ்லாம் அந்த செய்திகளை சொல்லித் தருகிறது. அதுல முதலாவது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், ஒரு மனிதனுடைய தாய் திருமணம் முடிக்க ஹராம். தாய் என்பதிலிருந்து எழுதுவார்கள் மேலே உள்ள உறவு, தாய், தாயின் தாய், தாயின் தாய், எது எந்த வரையும் போதோ அந்த லிஸ்ட் பூராமே அந்த ஒத்தை வார்த்தைக்குள்ளே வந்துவிடும். ரெண்டாவது வபனாத்துக்கும், உங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள், உங்களுடைய நம்முடைய நேரடியான பெண் வாரிசு, அதனுடைய பெண் வாரிசு, அதனுடைய பெண் வாரிசு, பேத்தி, முப்பேத்தி, இது யாரையும் திருமணம் முடிக்க கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடியெல்லாம் செய்தி இருக்கு. என்னடா இப்படி சொல்றாங்கன்னா, ஏழு வகையான உறவுகளை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. ஏழே ஏழு தான், இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச உறவு தான். ஆனா இவங்க மட்டும்தான் இரத்த பந்தம், இது இல்லாதவர்கள் எல்லாம் மகரம்கள் கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை புள்ள நிக்கிறதோ, அல்லது அந்த பையன் போய் தங்கச்சின்னு பேசுறதோ, அதை பைக்கில் கூட்டு போறதோ, அல்லது நீங்க போய் அவங்க கூட இருந்துக்குங்க அந்த அம்மா தனியா இருக்குன்னு இருக்க வைக்கிறதோ கூடவே கூடாது. அப்ப இந்த சொந்த பந்தங்களை இஸ்லாம் வகுத்துருச்சு. முதலாவது தாய், மேலே உள்ள உறவு, அதாவது அடி, அதுக்கு பேர் வேறுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃபுரு அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைகள், அதுல மகள் முதலாவது. அஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள், மேல அம்மா கூடாது, மகள் கூடாது, மூணாவது சகோதரிகள், நம்மோடு பிறந்த கூட பிறந்த சகோதரிகள் கூடாது. இதுலதான் அன்னைக்கு சொல்லும் போது நண்பர்கள் கூட போன் பண்ணி கேட்டாங்க, என்ன அது வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான சகோதரிகளை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்மோடு பிறந்த சகோதரி, அவளும் நமக்கு சகோதரி தான். நம்முடைய தந்தைக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக ஒரு குழந்தை இருந்தால் அவளும் நமக்கு சகோதரி தான். நம்முடைய தாய்க்கு இன்னொரு கணவனின் மூலமாக வேறொரு குழந்தை இருந்தால் நம்ம இரத்த பந்தம் அது, நம்முடைய நேரடி சகோதரி, நேரடியான சகோதரிகள் இந்த ரெண்டு பேரும். தந்தையினுடைய சகோதரிக்கு அலாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, தாயினுடைய தாயின் வழியாக வருகிற சகோதரிக்கு அஹியாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு உறவு, இந்த ரெண்டு உறவும் நம்முடைய சொத்து பங்குகள்ல கூட வரும். ஏன் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, நம்முடைய சொத்தினுடைய பங்குகளில் கூட இவர்கள் வருவார்கள். சொத்துல பங்குல தந்தையினுடைய வழியாக வருகிற அந்த சகோதர சகோதரிகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அசபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள போனோம்னா அது பெரிய சாப்டர். ஆனா விளங்கிக்க வேண்டியது நிறைய பேர் என்னன்னா, அத்தாவுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைய பார்க்கவே யாருன்னே தெரியாது, உள்ளே விட மாட்டாங்க, அல்லது அதை சொந்த சகோதரியாக கூட கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இஸ்லாம் சொல்லுகிறது சொந்த இரத்த சகோதரியை போன்று, சகோதரனை போன்று. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல உங்களுடைய தாய்க்கு இன்னும் எத்தனை தாரத்திற்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரே நீங்கள் ஹிஜாப் இல்லாமல் நீங்கள் நின்று பேசலாம், அவர்களோடு பிரயாணம் செய்யலாம், அவர்களோடு தங்குவதற்கு உரிமையை தருகிறது. இதை உள்வாங்கிறது முக்கியமான செய்தி, அது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சகோதரி, மேல அம்மா சொல்லியாச்சு, கீழே புள்ள சொல்லியாச்சு, சகோதரிகள் சொல்லியாச்சு. மூணாவது அம்மா தூக்கும், உங்களுடைய மாமிமார்கள், உங்களுடைய மாமிமார்கள் உங்களுக்கு ஹராம். மாமினா யாரு? அத்தாவோட சகோதரி, தந்தையின் சகோதரி மாமி. அத்தாவின் சகோதரிக்கு மட்டும்தான் மாமின்னு சொல்லுவோமா? அத்தாவின் சகோதரிக்கு மாமின்னு சொல்லுவோம், அத்தாவினுடைய கூட பிறந்த சகோதரி. வேற யாருக்கு மாமின்னு சொல்லுவோம்? அது பேர் மாமின்னு சொல்லுவாங்க, மாமியார். அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, மாமி மாமியார் வேற, அவ்வளவுதானே. மாமி மாமாவின் மனைவிக்கு மாமின்னு தான் பேரு. மாமாவின் மனைவிக்கு நம்முடைய அந்த புழக்க பாசையில் நம்ம என்ன செய்வோம்னா, நம்முடைய தாயின் சகோதரரின் மனைவிக்கு, நம்முடைய அம்மாவோட தம்பி ஒய்ஃபை மாமின்னு தான் கூப்பிடுவோம் நம்ம. அம்மாவினுடைய தம்பி ஒய்ஃபு மாமின்னு தான் கூப்பிடுவோம். ஆனா இஸ்லாமிய சட்டப்படி அம்மாத் என்று சொன்னால் அத்தாவின் சகோதரி, அவ்வளவுதான். இந்த மாமி ரோல்லே வரமாட்டாங்க. நம்முடைய அம்மாவினுடைய தாயாரினுடைய சகோதரரின் மனைவி மாமி மாமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அம்மா ரோல்லே வரமாட்டாங்க. அந்த மாமா டைவர்ஸ் பண்ணா திரும்ப அந்த பொண்ணை திருமணம் முடிப்பதற்கு நமக்கு முழு தகுதி உண்டு. அந்த அம்மா நமக்கு என்ன இல்ல, மகரம் கிடையாது. அத்தாவினுடைய தன்னுடைய சொந்த அத்தாவினுடைய சகோதரி, அவங்களுக்கு பேர் அம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள திருமணம் முடிப்பது கூடாது, ஹராம். அதே மாதிரி அவர்களோடு பயணிப்பது கூடும். எது எதெல்லாம் ஒரு மகரமுக்கு கூடுமோ அது போன்ற கூட கூடும். அவங்களுக்கு முன்னாடி ஹிஜாப் இல்லாமல் இருக்கிறது கூடும், ஹிஜாபு அந்த கருப்பு அங்கி இல்லாமல் இருக்கிறது கூடும். ஆனால் எது எதெல்லாம் மறைக்கணுமோ அந்த அதனுடைய அந்த சட்டங்கள் அப்போதைக்கும் ஜாரியாக ஆகும். இது நாலாவது ஆள். அஞ்சாவது ஆள் வஹாலா தூக்கும், உங்களுடைய தாயின் சகோதரிகள், அங்க அத்தாவின் சகோதரி, இங்க சச்சா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சின்னம்மா சொல்லுவோம், சாச்சி சொல்றோம் இல்லையா, சாச்சி சொல்றோம், அத்தாவின் அம்மாவினுடைய சகோதரி. இதே பேரை, இந்த சாச்சிங்கிற பேரை நம்ம என்ன செய்வோம்னா, இங்கிட்ட அத்தாவினுடைய தம்பி ஒய்ஃபுக்கும் சொல்லுவோம், சச்சாவினுடைய மனைவிக்கும், இந்த செயல் அம்மாவினுடைய தங்கச்சி அவங்க ஹராம் நமக்கு. ஆனா அதே சாச்சிங்கிற பேரை அத்தாவினுடைய தம்பியின் மனைவிக்கும் சாச்சின்னு தான் கூப்பிடுவோம், சச்சான்னு தானே கூப்பிடுவோம், சின்னத்தா சின்னம்மா கூப்பிடுவோம் இல்லையா. இந்த உறவு வராது, இந்த அத்தாவின் வழியாக வருகிற உறவு வராது. அம்மாவினுடைய நேரடியான சகோதரி, அத்தாவினுடைய நேரடியான சகோதரி. அதை தெளிவாக அரபியில அம்மாத்துக்கும் ஹாலாத்துக்கும் அதை விளங்கிக்கணும், அந்த டிஃபரன்ஸ. இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மாமின்னா அந்த நம்முடைய அம்மா வழியினுடைய மாமா, அங்கேயும் வந்து நம்ம போறோம் பேசுறோம், அங்க வந்து அது முறப்புன்னு சொல்றோம் இல்லையா, அங்க போறோம் பேசுறோம். இங்க இந்த சைடுல மாமிட்டையும் நம்ம பேசுறோம். அதே மாதிரி சின்னம்மா அங்கிட்டும் உண்டு இங்கிட்டும் உண்டு. ஆனா விளங்க வேண்டியது, அத்தாவின் சகோதரி அம்மாவின் சகோதரி, இந்த ரெண்டு பேரையும் திருமணம் முடிக்கிறது இஸ்லாத்தில் ஹராம், அவர்கள் நமக்கு மஹ்ரம். அடுத்து அப்ப இந்த இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் வரும், அத்தாவின் சகோதரி அப்படின்னு சொன்னா அத்தாக்கு மூணு வழியில சகோதரி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு நமக்கு அவங்க மாமி தான், அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம அத்தாக்கு இருக்கக்கூடிய சகோதரி மூணு வகையில, நம்ம அத்தாவினுடைய கணவரின் இன்னொரு மனைவிக்கு பிறந்த அந்த சகோதரி, நம்ம அத்தாக்கு யாரெல்லாம் மூணு பிளட் ரிலேஷன் வர்றாங்களோ மூணு பேரும் மாமி தான் நமக்கு, அவங்க மூணு பேரும் நமக்கு மகரம் தான். இந்த உறவுகள்லாம் தெரியவே தெரியாது, ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழல். தப்பா உள்ளதை பூரா கரெக்ட் ஆக்கி வச்சிருக்கான் நம்மாள், கரெக்டா உள்ளதை பூரா தப்பாக்கிட்டான். சித்தப்பாவினுடைய மகளை கூட்டிக்கிட்டு பைக்கில் போவான், கேட்டா அவ வந்து அன்னெம்பா, சச்சாவினுடைய மகள் இருக்காங்க இல்லையா, சச்சா மகளை பைக்கில் கூட்டிட்டு போறாரு. அந்த அம்மா இவர் அண்ணங்குது, இவர் தங்கச்சிங்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் காலம் அந்த அம்மாவே கல்யாணம் முடிச்சுக்கலாங்கண்ணா, அது எப்படி மகரமாக ஆகும், அந்த பொண்ணை எப்படி கூப்பிட்டு போறது உனக்கு ஹலாலாக ஆகும், அல்லது அந்த சச்சாவினுடைய மகளை நேரடியாக திரையின்றி பார்ப்பதற்கு உனக்கு எப்படி அனுமதி உண்டு, இல்ல. ஆனா இதெல்லாம் ரத்த சொந்தம் ஆயிருச்சு, நான் சொல்றது விளங்குதா இல்லையா. நடைமுறை வேறு, ஷரியத்து வேறு. ஷரியத்து தான் நமக்கு தேவையை ஒழிஞ்சு நடைமுறை அல்ல. நம்ம வச்சிருக்கக்கூடிய நடைமுறைகளிலே சிக்கல்களும் தவறுகளும் இருக்கலாம். ஏன்னா சச்சா மகளை தங்கச்சின்னு பேசிக்கிட்டே இருக்கான், திடீர்னு ஒரு காலம் வந்தவொடனே திருமணம் முடிக்கலாங்கண்ணா. அந்த அம்மா மகரம் இல்லை, பேசுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. அஜ்நபி, அவள் ஒரு அந்நிய பெண் தான், ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப லெத்தாஜிக், ரொம்ப கேர்லெஸ்னஸ். அதைத்தான், அதனாலதான் இந்த சப்ஜெக்டை எடுத்தேன். இது சில விஷயங்கள்ல விளங்கித்தான் ஆகும். அடுத்து வபனாத்துல் அஹ் வபனாத்துல் உஹ்த், கடைசியாக சொல்கிறான் பனாத்துல் அஹ், சகோதரனின் மகள்கள். முதல்ல வந்து அம்மா, அப்புறம் வந்து மகள், மகள் வழி எத்தனை உண்டோ அது ரெண்டு, மூணாவது வந்து சகோதரிகள், கல்யாணம் முடிக்க கூடாது, நம்முடைய சொந்த சகோதரி, அத்தாவின் வழி, அம்மாவின் வழியாக வந்த சகோதரிகள், மூணாவது, நாலாவது அத்தாவின் சகோதரி, அஞ்சாவது அம்மாவின் சகோதரி, இது பூராமே ஹராம். ஆறாவதாக இஸ்லாம் சொல்லுகிறது, உங்கள் சகோதரனின், உங்க கூட பிறந்த அல்லது உங்களுக்கு இந்த வகையில வந்த சகோதரன், இந்த மூன்று வகையில் இஸ்லாம் சொல்லுது இல்ல, இந்த மூன்று வகையில் வந்த சகோதரனினுடைய குழந்தைகள், அவங்களை யாரையும் திருமணம் முடிக்க கூடாது. இப்ப நம்முடைய பிளட் ரிலேஷன்ல வந்த நம்முடைய நேரடியான சகோதரனுடைய குழந்தைகளை திருமணம் முடிப்பது ஹராம். ரெண்டாவது உங்களுடைய, ஏழாவது கடைசியாக சொல்லுது, உங்களுடைய சகோதரியின் பெண் குழந்தைகள். நம்ம அக்கா தங்கச்சியினுடைய மகள்களை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? நம்ம அக்கா அல்லது நம்ம தங்கச்சிக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைல எப்படி கூப்பிடுவோம்? மருமக, மருமகன்னு கூப்பிடுவோம். அங்க தன்னுடைய மகனுடைய மனைவிக்கு பேரும் மருமகள் தான், மாமனாருக்கு பேரும் மருமகள் தான், கூட பிறந்த சகோதரியினுடைய குழந்தைக்கு பேரும் மருமகள் தான். அந்த உறவு வழங்குதான், நம்ம பேர் அப்படி வச்சிருக்கோம். ஆனா இந்த மருமகளை குறித்து இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரியினுடைய பெண் குழந்தைகளை நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராம். இந்த ஏழு வகை மட்டும்தான் உங்களுடைய பிளட் ரிலேஷன். இதை தவிர வேற எந்த உறவுகள் இருக்கிறதோ, சாச்சா சாச்சி பூப்பா பூப்பி எந்த உறவுகள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணையும் உங்களுடைய இரத்த பந்தங்களுக்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு காலமும் நீங்கள் மகரமாக ஆக முடியாது, அவர்களை நீங்கள் திருமணமும் முடிக்க முடியாது, அவர்களோடு இரவு தங்க முடியாது, அவர்கள் உங்களோடு ஒன்றாக பயணிப்பதற்கு கூடாது, ஹைஜாப் இன்றி அவர்களை நீங்கள் பார்ப்பதும் கூடாது. முடிஞ்ச மொத்தமா சேர்த்து ஒரே செய்தியில அல்லாஹ் சொல்லிட்டான். இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. மேல தாய், கீழே மகள்கள், ரெண்டாவது சகோதரிகள், அதுல மூன்றடுக்கு சகோதரி, அத்தாவழி சகோதரி, அம்மாவழி சகோதரி, நம்முடைய தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரிகள், இந்த சைடுல அத்தாவின் சகோதரி, அம்மாவின் சகோதரி, சகோதரன், நமக்கு கூட பிறந்த தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைகள், சகோதரியின் குழந்தைகள். இந்த ஏழு பேர் தான் பிளட் ரிலேஷன். இவர்களுக்கு பேரு இஸ்லாத்தில் மஹரம் என்று சொல்லப்படும். இது இல்லாம நீங்க யாரெல்லாம் பேரை வச்சு அவர்களோடு பழகுகிறீர்களோ, அவங்க பைக் போறீங்களோ, அவர்களோடு தங்குகிறீர்களோ, அல்லது உங்களுடைய குழந்தைகளை தங்க அனுபவிக்கிறீர்களோ, இது எதுவுமே இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதே இல்லை. அது பூராவும் ஹராம். இந்த முதல் செய்தியை நம்ம எழுதும். ரெண்டாவது ஒரு செய்தி இஸ்லாம் ஆரம்பிக்குது, அது என்ன அப்படின்னு சொன்னா பால்குடி சகோதரிகள். இந்த பால்குடி சகோதரிகள்னா என்ன? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? இன்னைக்கு இது சுத்தமா இல்லை, ஆனா ஒரு காலத்தில் இந்த உறவுகள் இருந்தது, இப்ப இல்லை. பால்குடி சகோதரினா என்ன? ஏன்னா இடையில ஒரு பெரிய இஷ்யூ ஒண்ணு வந்துச்சு, அதை பத்தி கூட இங்க மஜ்லிஸ்ல பேசினான்னு ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு நாட்டில் திடீர்னு ஒரு பத்துவா கொடுத்தான், நீங்க யாரெல்லாம் டிரைவரா வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டினுடைய பெண்கள் வந்து பால் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உறவு முறையாக அவர்கள் ஆகி உள்ள வந்துட்டு போலாம் அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டில் பத்துவா கொடுத்தான்னு அதை நம்ம இந்து பேப்பர்ல போட்டிருந்தான். ஒரு பையன் அதை கட் பண்ணி என்ட்டு எடுத்துட்டு வந்து காமிச்சான். அஜரத் இதே மாதிரி இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் டிரைவரா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறானோ அவனுக்கெல்லாம் அந்த அரபியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பால் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சொந்தமாயிருவாங்கன்னு. கிறுக்குத்தனமானது இது, எவன் பத்துவா கொடுத்தான் யாரு சொன்னான்னே தெரியல அப்படில. இப்ப பால் குடினா என்ன? முதல்ல அந்த ரிலேஷன்னா என்ன? இஸ்லாம் சொல்லுகிறது, பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹதீஸ்ல வருது, யஹ்ருமு மினர் ரிதாஅதி மா யஹ்ருமு மினன் நஸபி, உங்களுடைய இரத்த சொந்தங்களில் எதெல்லாம் ஹராமோ அதே போன்று உங்கள் பால்குடியின் மூலமாக உங்கள் தாயின் வழியில் யார்கிட்ட நீங்க பால் குடிச்சிங்களோ அவங்கள்டிருந்து வருகிற அந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஹராம். எப்படி உங்களுடைய தாயினுடைய வழியில உங்கள் குழந்தைகள், சகோதரிகள், அத்தா இப்படி வருது இல்லையா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பெண் பால் கொடுத்து விட்டால் அவள் உங்களுடைய தாய்.
அவளுடைய அந்த கணவனின் மூலமாக வருகிற இந்த உறவு ஸ்ட்ரக்சர், சகோதரிகள், அவங்க அத்தாவினுடைய சகோதரி, அம்மா, எல்லாரும் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த ஹதீஸ்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை முடிச்சிட்டாங்க. இது என்ன, இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது. யஹ்ருமு மினர் ரதாஅதி மா யஹ்ருமு மினன் நஸபி, உறவுகளின் மூலமாக வருவது ஹராமை போன்று பால்குடி மூலமாகவும் ஹராம்கள் உருவாகும். சரி, எப்ப பால் குடிக்கிறது, எவ்வளவு குடிக்கிறதுங்கிற கணக்கு இருக்குல்ல, what is the limitation, what is the duration, அந்த ரெண்டையும் குறித்து இஸ்லாம் பேசுகிறது. what is the limitation, what is the duration. இன்றைக்கு இந்த பத்துவா கொடுத்திருக்கான்னு சொன்னேன்ல, எகிப்துல ஏதோ ஒரு நாட்டில் கொடுத்திருக்கான் அப்படி ஒரு பத்துவா, அது யார் கொடுத்தான்னு தெரியல, அங்கீகாரமான பத்துவம். ஹதீஸ்ல வருது, பெருமான் சொன்னாங்க, லா தஹ்ருமுர் ரதஅது வலர் ரதஅதன் வலல் மஸ்ஸது வலல் மஸ்ஸதன் வலல் மலாஜது வலல் மலாஜதன், ஒரு முறை குடித்தலோ இருமுறை குடித்ததோ உங்களுக்கு ஹராத்தை கொண்டு வராது. முதலாவது செய், ஒரே ஒரு தடவை அந்த புள்ள அழுதுச்சுன்னு அந்த அம்மா தூக்கி மடியில வச்சு பால் கொடுத்தாங்க, அது ஹராமை கொண்டு வராது. அப்ப வந்து அவர்கள் உங்களுடைய as the consideration of உங்களுடைய பால் குடி தாயாக கருதப்பட மாட்டார்கள். அப்ப என்னங்க ஹதீஸ்கள் வருது, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்ப காலங்களில் 10 தடவை பால் குடித்ததுதான் ஹராம் என்று வஹி வந்திருந்தது, குர்ஆன்ல எழுதப்பட்டிருந்தது. நல்லா விளங்கணும், கான ஃபீமா அன்ஸல மினல் குர்ஆனி அஷர ரிதாஆதின் மஅலூமாதின், 10 தடவை தெளிவாக ஒரு பெண் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி இருக்க வேண்டும். யஹ்ரும்ன ஸும்ம நுஸிஹ்ன பி ஹம்ஸின் மஅலூமாதின், பின்னாடி அந்த சட்டம் எடுக்கப்பட்டுருச்சு குரான் ஆயத்திலேருந்து, அதை தூக்கிட்டாங்க. இப்படியும் குரானில் சில விஷயங்கள் உண்டு. என்ன, அந்த ஆயத்தை எல்லாம் மாற்றி இன்னொரு ஆயத்தை இறக்கியிருப்பான், சில இடங்களில் அந்த ஆயத்தை மாற்றி பெருமானார் சொல்லியிருப்பாங்க, ஆயத்து நீக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி சில சட்டங்கள் குரானிலே உண்டு. அதில் ஒரு சட்டம் தான் இந்த பால்குடி சட்டம், 5 தடவை குடித்தாங்கன்னா போதும்னு பெருமானார் சொன்னாங்க. அதே நிலையில் பெருமானார் வஃபாத் ஆகி விட்டார்கள். ஒரு 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 ஆண் ஒரு தாயிடத்தில் 5 தடவை பால் குடித்திருந்தால் எப்படி தன் தாயை போன்றே அந்த தாயினுடைய உறவுகளும் இவருக்கு மகரமாக ஆகும் என்பது இஸ்லாமிய சட்டம். ரெண்டாவது, வாட் இஸ் த டியூரேஷன், கால அளவு, எப்ப குடிச்சாலும் ஆயிரமா நீங்க சொல்றான் இல்லையா. ஹதீஸ்கள்ல பெருமானார் சொன்னாங்க, லா ரிதா இல்லா ஃபி ஹவுலைனி, 2 ஆண்டு, ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுகிற அந்த வயசு, இந்த பையன் அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே தன்னுடைய 2 வயசில் இந்த ஆண் மகன் 5 தடவை அவர்களிடத்திலே பால் குடித்திருக்க வேண்டும். அப்படி குடித்திருந்தால் மட்டும்தான் இந்த உறவு அவர்களுக்கு சமமாக வரும், இந்த உறவு அவர்களிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அதுல இந்த ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹு தஆலா முதல்ல சொல்றான், உங்களுடைய பால் குடி தாய்மார்கள் அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. 1வது தாய்மார், 2வது உங்களுடைய பால் குடி சகோதரிகள், உங்களோடு சேர்ந்து குடிச்சாங்கல்ல அவங்களையும் நீங்க திருமணம் முடிக்க முடியாது. 3வது உங்களுடைய அவர்களுடைய மகள் அப்படின்னு வருது இல்ல, இந்த உறவு வராது பால்குடியில. மகள்ங்கிறது எங்கேருந்து வரும், வராது. இந்த உறவை தவிர வேறு அந்த கணவனின் மூலமாக அவருடைய சகோதரியையும் திருமணம் முடிக்க முடியாது, அந்த தாயின் சகோதரியையும் திருமணம் முடிக்க முடியாது. இதுல யாரெல்லாம் வருதோ இந்த 7 பேர்களில் 6 பேர்களை பால்குடியின் மூலமாக திருமணம் முடிக்க முடியாது. சரி, இதுல ஒரு பியூட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்களை பற்றி நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர்களை பற்றி நமக்கு தெரியுமா? Who is the brother and sister of Prophet Muhammad ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெருமானாருடைய அண்ணன் தம்பியார், அக்காள் தங்கையார். மனைவியை கேட்டால் ஹதீஜா சொல்லுவோம், ஆயிஷா சொல்லுவோம், பிள்ளையை கேட்டால் ஒவ்வொரு பேரையா நம்ம அந்த பிள்ளைகளுடைய பேரை வரிசையாக சொல்லுவோம், இப்ராஹிம் சொல்லுவோம். அண்ணன் தம்பியார், பெருமானார் ஒத்த புள்ள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்த புள்ள. ஆனால் பெருமானாருக்கு பால்குடி மூலமாக சகோதர உறவு ஏற்பட்டது. அவர்களை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை போன்று என்று சொன்னார்கள். அவங்க எத்தனை பேர், அவங்க யார் யார், அவங்களுடைய வரலாறு என்ன? ஹதீஸ்களில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கிட்டத்தட்ட பெருமானாருக்கு 4 ஆண் சகோதரர்கள் இருந்தாங்க பால்குடியின் மூலமாக. என்ன, பெருமானாருக்கு கூட பிறந்த அண்ணன் தங்கைகள் இல்லை, பெருமானார் ஒத்த புள்ள. பால்குடி உறவின் மூலமாக நான்கு சகோதரர்கள் பெருமானாருக்கு உண்டு, ரெண்டு சகோதரிகள் பெருமானாருக்கு உண்டு. ஹதீசுகள்ல அவர்களுடைய பெயர்களை வரலாற்றின் மூலமாகவும் ஹதீசுகளின் மூலமாகவும் மிக அழகாக பதிவு செய்கிறார்கள். ரெண்டாவது ஒரு செய்தி, நான் இதையே இதை இவ்வளவு முக்கியத்துவமா எடுத்து பேசினேன் அப்படின்னு சொன்னா, இரத்த உறவுகளை கூட சில நேரம் பால்குடி உறவுகள் தாண்டி நிற்கிறது. நம்ம இரத்த பந்தம்னு சொல்றோம்ல, நம்முடைய தாய் சகோதரி அம்மா இதை கூட வெட்டி நிற்கக்கூடிய ஒரு உறவாக இந்த பால்குடி உறவு இஸ்லாத்தில் மிக முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறது. ஏ, இது பெருமானாருடைய வாழ்க்கையில நடந்தது. சரி, பெருமானாருடைய கூட பால் குடிச்சவங்க யார் யாரு, அவங்களை யார் யாருன்னு பார்த்துருவோம். முதலாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பெண்களிடத்திலே உலகத்தில் பால் குடித்தார்கள். ரெண்டே ரெண்டு பெண்கள், முதலாவதாக சுவைபா என்று சொல்லுகிற ஒரு தாய், ரெண்டாவது இன்னொரு பேர் என்ன, ஹலீமத்து சாதியா. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹலீமா அவங்கள்ட்ட பால் குடிச்சாங்க, ரசூல்லா வந்து வாங்கிட்டு போனாங்க, அந்த கிராமத்துல போய் அந்த அம்மா வச்சு வளர்த்துச்சு, பால்குடி மக்களா ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. முதலாவது இந்த சுவைபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் யார், ஏன் அவர் பெருமானாருக்கு பால் ஊட்டினார். இந்த சுவைபான யார் அப்போ, ஹதீஸுகள்ல வருது சுவைபா என்பது அபு லஹப் அவருடைய அடிமை. அபு லஹப் நமக்கு தெரியும், அபு லஹபினுடைய அடிமை. அபு லஹப் யார் அப்படின்னு கேட்டா பெருமானாருடைய சச்சா, பெருமானாருடைய சச்சா உறவு, அவருடைய அடிமை தான் சுவைபா. அந்த பெண்மணி முத முதல்ல ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பால் கொடுத்தாங்க. அந்த ஹம்சா யாரு, பெருமானாருடைய சச்சா. சில பேர்ல அப்படி ஒரு உறவு வரும் தெரியுமா, சச்சாவும் பெரிய அவரும் ஒரே வயசுல இருப்பாரு, அவங்க வீட்டுல அந்த மூத்த அக்கா இருக்கும், அவன் பிறந்த பிள்ளையும் ஒன்னா இருப்பாங்க. பார்த்தா இவன் எந்த சச்சாம்மா இல்ல வேற மாமான்னு கூப்பிடுவான், இவன் பார்த்தா இவனும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான், அவன் மருமவனேம்பான், இவன் அவன் ஒரே, என்னடா நீ மாமாங்கிற மருமன் சச்சாங்கிற, என்னையா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கண்ணா. இது குடும்ப உறவுகள்ல சில கல்யாண வித்தியாசங்கள் அப்படி வர்றது. அதே மாதிரி ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருக்கு சில வயசு தான் முன்னாடி. ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா. அந்த ஈரக்குலை எடுத்து எத்தனை நாள் பெருமானார் அவர்களுக்காக வேண்டி வருத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது வரலாற்று செய்தி. அப்ப அந்த ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய சச்சா, அந்த சச்சா இந்த சுவைபாட்ட பால் குடிச்சாங்க. குடும்பத்தில் உள்ளது இவன் அடிமை பெண்ணுது, அவர்களுடைய மௌலாத் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை பெண். அப்ப அவங்க அங்க வீட்டில் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த அம்மா தூக்கி பால் ஊட்டுது ஹம்சாவுக்கு, ஹம்சா ரதியல்லாஹு தஆலா. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. பிறக்கும் போது அந்த தகப்பன் இறந்ததுனால அந்த வருத்தமான காலகட்டம், அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இவங்களுக்கு பால் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பெருமானாருக்கு அந்த அம்மா பால் கொடுக்குது. மூணாவதாக ஒரு குழந்தை பிறக்கிறது, அவர் பேர் அபு சலமா, ஹம்சாவினுடைய இன்னொரு வகையான சகோதரர், அவருக்கும் அந்த அம்மா பால் கொடுக்குது. இப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்சா ரதியல்லாஹு சச்சா பால்குடி சகோதரர். நல்லது, ஒன்னாவது உறவு என்ன, சாச்சா உறவு, அத்தாவினுடைய சகோதர உறவு, வேறொரு இதுல அடுத்த பிளட் ரிலேஷன்ல சகோதர உறவு சச்சா. ரெண்டாவது உறவு பால்குடி சகோதரர், யாருக்கு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி உறவு. ஒன்னாவது ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டாவது அபு சலமா என்று சொல்லுகிற அந்த அவர்களுடைய உறவு. இந்த ரெண்டு பேரும் சுவைபா அப்படிங்கிறவங்கள்ட்ட பால் குடிச்ச உறவு. இங்கிருந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமத்து சாதியாவினுடைய வீட்டுக்கு போறாங்க, அன்னை ஹலீமாவினுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அன்னை ஹலீமாவுக்கு அப்துல்லான்னு ஒரு ஆண் குழந்தை உண்டு. அந்த அம்மா ஒரு மார்பில பெருமானாருக்கு பால் கொடுத்தது, இன்னொரு மார்பில தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் பால் கொடுத்ததாக வரலாறிலே வருகிறது. அப்ப அந்த அப்துல்லா என்று சொல்லுகிற அவரும் பெருமானாருக்கு சகோதர உறவு. அந்த அப்துல்லா யாரு, ஹலீமாவினுடைய பையன், சகோதரர். நான்காவது ஒரு ஆள் உண்டுங்க, அவர் பேரை கேட்டாலே வித்தியாசமா இருக்கும். இவரு சகோதரரா, வரலாற்றில் எழுதப்படுகிறது பெருமானார் கடைசி வரையும் தன்னுடைய சகோதரராக சொன்னவர்களில் இவரும் உண்டு. அவர் யாருன்னு கேட்டா அபி சுஃபியான். அபு சுஃபியான் பெருமானாருடைய பால் குடி உறவில் சகோதரர். எந்த அபூ சுஃபியான்? ஃபத்ஹே மக்கா ஏற்பட்டு பெருமானார் மதீனாவிலிருந்து பெரிய ஒரு யுத்தத்திற்கு பின்னால் மக்காவை கைப்பற்றி உள்ளே நுழைவதற்கு ஆயத்தமாகிற வரை பெருமானாருக்கு கூடாத தொல்லை கொடுத்த ஒரு மனிதர். கொஞ்ச நெஞ்சம் தொல்லை தரல. மதீனாவிலிருந்து கிளம்பும் போதே பெருமானார் சொன்னாங்க, யாராவது அபூ சுஃபியான வழியில பார்த்தா வெட்டிருங்கன்ட்டாங்க. அபூ சுஃபியானை வழியில் நீங்கள் யாராவது பார்த்தால் அவரை கொலை செய்து விடுங்கள், என்கிட்ட வர்றவரையும் கூட அனுமதிக்க வேண்டான்ட்டாங்க. படை கிளம்பி வருது மதீனாவிலிருந்து வந்து மக்காவினுடைய எல்லைக்கு முன்னால் இருக்கிற போது அபவா என்கிற இடத்தில் அபூ சுஃபியான் தன்னுடைய மகனோடு சேர்ந்து நேர போய் ஆஜராயிட்டாரு. ரசூலுல்லாஹ்ட்ட யாரு கண்ணையும் படாம நேர போய் பெருமானார்ட்ட உட்காந்துட்டார். சொன்னாரு, என்ன மன்னிச்சுக்கீங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துட்டேன். அங்கதான் நபி யார் மனிதன் யார் என்ற வித்தியாசம் ஏற்படுகிறது. நாயம் சல்லாஹிஸ்லாம் உடனே சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏத்துட்டேன்னா நான் அல்லாஹுக்காக வேண்டி உன்னை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, மன் தஹல தார அபி சுஃபியான ஃபஹுவ ஆமின். ஹதீஸ்ல வருது, மன் தஹல தார அபி சுஃபியான ஃபஹுவ ஆமின். இது சஹாபாக்களை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், இன்றைய தினத்திலே ஆயுதம் இல்லாமல் இருப்பவரும் அதே போன்று அபி சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே எவர் நுழைஞ்சிட்டாரோ அவர் அமைதியடைந்து விட்டார். ஆமீன். அவரை யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அபு சுஃபியானுடைய வீடு செக்யூரிட்டி கோட்டை. பெருமானார் சொன்னாங்க செக்யூரிட்டி கோட்டை. இவர் யாரு? பெருமானாருடைய சச்சாவின் மகன் அபு சுஃபியான். இன்னொரு உறவுல பெருமானாருடைய பால்குடி சகோதரன். பால்குடி சகோதரன் ஹதீஸுகளிலே வருகிறது. அவருடைய மகளை திருமணம் முடிக்கிறதுக்கும் கூட ஒரு தடவை வந்து கேட்டாங்க, அபூ சுஃபியானுடைய மகளை நீங்க கல்யாணம் முடிங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, அவர் என்னுடைய சகோதரன் அப்படின்ட்டாங்க, கல்யாணம் முடிக்கணும். அப்போ இந்த நான்கு ஆண்கள், ஒன்னாவது ஹம்சா ரதியல்லாஹு தஆலா பெருமானாருடைய சச்சா பால்குடி சகோதரர், ரெண்டாவது அபூ சலமா. அபூ சலமா யாரு அப்படின்னு கேட்டா பெருமானாருடைய அவரும் சச்சா ஹம்சாவினுடைய அடுத்த சகோதரர். இந்த அதாவது இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த திருமணம் அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய ஸ்டைல்ல ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், செத்தாலும் அவன் கூட சாவனு. அரபு நாடுகள்ல அந்த அந்த வரைமுறைகள் இல்லை. புடிச்சிறவரையும் இருப்பாங்க, பிடிக்காட்டி அவங்கள தலா கூட்டுருவாங்க, அந்த அம்மா குலா வாங்கிக்கும் போயிட்டே இருக்கும், அடுத்து இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்குவாங்க. ஏ அதாவது சில பேர் தவறாக அதாவது புரிந்து கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். அபு சுஃபியான் அதாவது ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபு சலமா அவர்கள் பெருமானாருடைய சச்சா உறவு பால்குடி சகோதரன் அடுத்து பால்குடி சகோதர உறவு, இதுவும் பெருமானாரிடத்திலே ஏற்பட்ட அந்த உறவு. இது வேறொரு இரத்த பந்தத்தில் வந்தவர்கள் தான் அபு சலமா. அவருடைய மனைவிய பின்காலத்தில் பெருமானார் திருமணம் முடிச்சாங்க. அந்த அம்மா பேரு உம்மு சலம. உம்மு சலம அந்த அம்மாவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அவர்களுடைய மகள்களை திருமணம் முடிக்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஹம்சா ரதியல்லாஹு தஆலா சொந்த சச்சா. இப்ப நம்ம என்ன செய்வோம்? முதல்ல யாரை பார்ப்போம்? மாமி, மாமா மாமி இருக்காங்களா அவங்க பிள்ளைங்க, அவங்க இல்லையா சச்சா பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சுக்க சொல்லுவோமா இல்லையா? உங்க குடும்பத்துல பொண்ணு தேடுறாங்கன்னு சொன்னா, ஏன் உங்களுக்கு பிளட் ரிலேஷன் இல்லையா, மாமா மாமி இருக்காங்களா அல்லது சச்சா இருக்காங்களா அவங்க பிள்ளைய கல்யாணம் முடிச்சுங்களேன் கேட்போம்ல. அதே மாதிரி பெருமானார்ட்ட கேட்டாங்க, உங்க சச்சா ஹம்சாவினுடைய மகளை நீங்க திருமணம் முடிச்சுக்கங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே பெருமானார் சொன்னாங்க, அந்த வார்த்தை ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது, லா தஹில்லு லி ஹிய இப்னதும் இப்னது அஹி மின ரிபா, என் சச்சா மகள் எனக்கு ஹலால் இல்லை. பிளட் ரிலேஷன் நல்லா பார்க்கணும், பிளட் ரிலேஷன் பால் குடி ரிலேஷன் வெட்டுது. எங்க இம்பார்ட்டன்ஸ் இஸ்லாம் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய, அவர் எனக்கு சச்சாதான், முறையாக அவருடைய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு எல்லா வகையிலும் தகுதியானவர், ஆனால் அவர் என்னோடு பால் குடித்த காரணத்தினால் என் சகோதரர், அவருடைய மகளை திருமணம் முடிக்க எனக்கு உரிமை இல்லை. புரியுதா இந்த ஸ்ட்ரக்சர்? இல்லைன்னா இது நெட்டில் இருக்கு, இன்னொரு தடவை வேண்டாம் போட்டு கேட்டுங்க. ஏன்னா இது கொஞ்சம் புரியாத மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த உறவு அந்த உறவு இந்த உறவுன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்சா ஒரு பால்குட்டி சகோதரர், அபு சலமா ஒன்று, அபு சுஃபியான் ஒன்று. அபு சுஃபியானா அடுத்து பெருமானார் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள நிகழ்வுகளில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா நம்ம வரலாறுகளில் தாலீமினுடைய கிதாபுகளில் நம்ம படிக்கிறோம். அபு சுஃபியான் ஒன்று, அப்புறம் அப்துல்லாஹி பின் ஹாரித் என்று சொல்லுகிற அந்த ஹாரிசாவினுடைய யாருக்கு ஹலீமத்து சாதியா அவருடைய கணவர் பேர் தான் ஹாரிசா, அவருடைய மகன் அப்துல்லா. இந்த நான்கு பேர்களும் பெருமானாருக்கு பால்குடி ரீதியாக சகோதரர்கள், பிளட் ரிலேஷன்ல சகோதரர் இல்லை. அடுத்து ரெண்டு பெண் குழந்தைகள் அங்கே இருந்தார்கள். அதிலே ஒருவருடைய பெயர் ஷிமாஉ, அந்த அம்மா பேரு அஷ்ஷைமாஉ என்கிற ஒரு பெண் குழந்தை, ஹலீமாவினுடைய ஒரு மகள். ரெண்டாவது அனீசா என்று சொல்லுகிற ஒரு பெண் குழந்தை அனீசா. இந்த ரெண்டு பெண் குழந்தையும் பெருமானாருடைய பால்குடி சகோதரி. வரலாற்று கிதாபுகளிலே மிக தெளிவாக இந்த செய்திகள் அழகாக பதிவு செய்யப்படுகிறது. நமக்கு பெருமானாரின் மனைவியின் பெயர் தெரியும், மனைவிகளின் பெயர் தெரியும், அதே மாதிரி அவங்க சச்சா இவங்க பெயர் தெரியும். ஆனால் இந்த பால்குடி உறவு என்ற அந்த பெயர்கள் அதிகமாக தெரியாது, அல்லது அதை பற்றி பேசுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் எழுவதில்லை. அப்ப பெருமானார் சொன்னாங்க, இந்த உறவுகளில் நீங்கள் திருமணம் முடிப்பது கூடாது, உங்களுடைய பால்குடி சகோதர உறவுகளில் திருமணம் முடிப்பது கூடாது. அதுல அந்த ஏழு வகையில் மகளை தவிர மீது எல்லாமே வந்துடும். அவருடைய சச்சாவை, அதாவது அத்தாவினுடைய சகோதரி, அம்மாவினுடைய சகோதரி, சொந்த அந்த பால்குடி சகோதரிகள், அந்த தாய், இவங்க எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவாங்க. இந்த ஆறு உறவுகளிலும் நாம் திருமணம் முடிக்க கூடாது. அவர்களோடு பயணிப்பது கூடும், அவர்களோடு இரவு தங்குவது கூடும், அவர்களை புர்கா இல்லாமல் பார்ப்பது கூடும். இதில் என்ன உண்டோ அத்துணையும் அதிலும் உண்டு. அவர்களோடு முசாபஹா செய்வது கூடும் என்றெல்லாம் கூட கிதாபுகளில, தஃப்சீருடைய கிதாபுகளிலே நமக்கு எழுதி தருகிறார்கள். இது இரண்டாவது உறவு. மூணாவது ஒரு உறவு, அது என்ன? ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மூணாவது உறவு, ரத்தம் பந்தம் ஒண்ணு, பால்குடி ஒண்ணு, மூணாவது உறவு திருமணம் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற உறவு. அந்த வகையில் சில பேர்களை இஸ்லாம் ஹராமாக ஆக்குகிறது. அவர்கள் எல்லாம் உங்களுக்கு மகரம், அவர்களை நீங்கள் முக்காலமும் திருமணம் முடிக்க முடியாது என்ற சட்டத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த திருமணத்தின் மூலமாக வருகிற உறவுகளில் முதல் உறவு யார் நமக்கு ஹராமாக ஆகுவாங்க அப்படின்னு கேட்டா, உம்மஹாத்து நிஸாஇக்கும், உம்மஹாத்து நிஸாஇக்கும், உங்களின் மனைவியின் தாய்மார்கள், உங்களுடைய மாமி சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல மாமி யார் அதான் பிரிச்சிருவோம் நம்ம, மாமி இல்ல மாமி யார், மனைவியின் தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம், அவர்கள் உங்களுக்கு மஹரம். எப்படி? நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்க, அந்த பெண்ணோடு சேருவதற்கு முன்னே அந்த பெண்ணை தலாக் கூட்டிட்டீங்க, இப்ப அந்த பெண்ணோட சேரவே இல்லை தலாக் கூட்டுட்டார், அல்லது அந்த பெண்ணோட சேர்ந்த பின்னாடி தலாக் கூட்டுட்டார், எப்படினாலும் நீங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்கன்னா அந்த அம்மா ஹராம். அந்த பெண்ணோட நீங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, தலா கூட்டாலும் சரி, அவர்களோடு இல்லறம் பூனாலும் சரி, பூனா விட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒரு பெண்ணை பேசி திருமணம் முடிச்சுட்டா அந்த பெண்ணுடைய தாய் உங்களுக்கு காலம் காலத்தும் ஹராம். அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிக்கவே முடியாது. அடுத்து மாமியாரை, மாமி அல்ல, சிக்கலாயிடக்கூடாது, இங்கிட்டு அத்தா தம்பி மாமி, மாமியாரை. இரண்டாவது எல்லாம் சொல்றான், மனைவியரின் மகள்கள். அடுத்து ஓ உம்மஹாத்துக்கும் ஃபீஹுஜம், ஓ உம்மஹாத்து நிஸாய், வரபாஇபிக்கும் உள்ள வரபாஇபுக்கும் உள்ளதி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிஸாய்க்கும், உங்கள் மனைவிக்கு இன்னொரு கணவனின் மூலமாக ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தையை நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராம். இந்த செய்தி எல்லாம் சொல்லிட்டு ஒரு இஃப் கண்டிஷன் சென்டென்ஸ் போடுறான். எப்ப அந்த பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் இந்த அந்த மனைவியோடு நீங்கள் இல்லறம் பூண்டு விட்டால், அவங்களோடு இன்டர் கோர்ஸ் பண்ணிட்டா, அவங்களோடு நீங்கள் குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டால் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது கூடாது. கல்யாணம் முடிச்சிட்டாரு, இப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு இவருக்கு. கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு தான் பாக்குறாரு, இந்த அம்மாவுக்கு பல நோய், இதை வச்சு எப்படா காலம் கழிக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு, நான் அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிறேன்ட்டான். அந்த ஆளு கல்யாணம் முடிச்சாச்சு, அந்த அம்மாக்கு இன்னொரு கலவனின் மூலமாக ஒரு பிள்ளை வயசுக்கு வந்து பெருசு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு, அது நல்லா அழகா இருக்கு. இவர் கல்யாணம் அம்மாவை முடிச்சிட்டாரு, முடிச்சுட்டு இன்னும் அவங்க குடும்பம் நடத்த ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி இவருக்கு தோணுது இதுக்கே பெரிய வயசாயிடுச்சே, இது நான் பல நோய் இருக்கும் போல்க, இந்த அம்மா வேண்டாம், அதை கல்யாணம் முடிச்சுக்கலான்னா இந்த கல்யாணத்தை நம்ம தலாக்கு இதை முடிச்சு விட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது கூடும். ஆனால் அந்த மனைவியோடு சேர்ந்து விட்டால் அவள் உங்கள் மகளை போன்று. இஃப் கண்டிஷன் போட்டு இஸ்லாம் சொல்லுது. இப்படி இருந்தால் மட்டும், சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா காலாகாலத்திற்கும் அவள் உங்கள் மகள், அவளை நீங்கள் திருமணம் முடிக்கவே முடியாது. இது ரெண்டாவது. மூணாவது, சொந்த மகனின் மனைவி. சொந்த மகனின் மனைவி ரபாயிக்கும் அல்லதீ தகல்தும் பீன ஃபைன் லம் தகூனு தான் ஃபலா ஜுனாஹ வ ஹலாயிலு அப்னாயிக்கும், உங்களின் மகனின் மனைவிகள். உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா அந்த பொண் காலாகாலத்துக்கும் ஹராம். இல்ல என் பையனுக்கு முடிச்சு வச்சுட்டேங்க அப்புறம் அவங்க விட்டாரு நான் கேட்டுக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மின் அஸ்லாபிக்கும் உங்கள் சொந்த புதல்வர்கள்னு சொல்றான். இந்த வார்த்தை தான் இங்க விளையாட்டு. உங்களுடைய சொந்த புதல்வர்கள், உங்களுடைய சொந்த மகனுடைய மனைவி தான். ஒரு வளர்ப்பு மகன் இருந்தா அதுக்கு சட்டமே வேற. இஸ்லாம் மாத்திருச்சு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகனான ஜெய்துக்கு அல்லாஹ் சொல்றான், ஜெய்த் அவருடைய மனைவியை தலாக்கு விட்ட உடனே, நபியே அதை நாம் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தோம். ஏ அப்படின்னு சொன்னா உங்களுடைய வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக முடியாது. அதுக்குதான் இந்த வார்த்தையை போறான், மின் அஸ்லாபிக்கும் ஃப்ரம் யுவர் ஓன். இந்த அஸ்லாப் என்று சொன்னா உங்க பிளட்ல வந்த அந்த மகன், அவருடைய மனைவியை ஒரு ஆண் எக்காலமும் திருமணம் முடிக்க முடியாது. எப்போதும் திருமணம் முடிக்க முடியாது. முழு ஹராம். இது ரத்த பந்தங்கள்ல இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம மனைவியை நாம் திருமணம் முடிக்கிற வரை யார கல்யாணம் முடிக்க போறோம்னு தெரியாது. ஆனா அந்த உறவு பள்ளியாசல்ல வச்சு நிக்காக ஓதிட்டாங்கன்னா இந்த ஆளுக பூரா ஹராம் ஆயிடுவாங்க. இவங்க பூரா ஹராம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்களின் தந்தையின் மனைவிமார்கள். நம்முடைய வாப்பா இன்னொரு திருமணம் முடிச்சார் அப்படின்னு சொன்னாலும் அந்த உம்மாக்களை காலாங்காலத்துக்கும் திருமணம் முடிக்கிறது கூடாது. இப்ப இதுக்கு பின்னாடி இந்த சூரத்து நூறுல அல்லாஹ் சில விஷயங்களை சொல்றான். இதுல உள்ள அந்த ரகசியங்கள் என்ன, இந்த தொடர்புகள் எப்படி ஆகும் அப்படிங்கிறது நம்ம இது ஆரம்ப கட்டம்ங்கிறதுனால இந்த செய்திகளை மட்டும் நான் எடுத்து நெசபு ரீதியாக வருகிற பிளட் ரிலேஷன்ல வருகிற அந்த மகரம்கள் யார், பால்குடி யார், மூணாவது திருமண உறவு யாருன்னு மொத்தமா இதுல பேசுறேன். நம்ம சூரத்து நூறுக்கு திரும்ப நம்ம படிக்கும் போது அந்த நம்முடைய அசல் தப்சீருக்கு வரும்போது அதுல இதனுடைய நுணுக்கங்களை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லித்தான். அப்ப தந்தையின் மனைவி இவர் கூடாது. அடுத்த அல்லாஹ் சொல்றான், அன் தஜ்மீஉ அன் தஜ்மாஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப், ரெண்டு சகோதரிகளை ஒன்றாக திருமணம் முடிப்பது இது இஸ்லாத்துல கூடாது. ரெண்டு சகோதரிகளை ஒன்றாக திருமணம், அக்காளையும் தங்கச்சியும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிச்சுக்க முடியாது. அது ஹராம். இஸ்லாம் அதை வகுத்து வைத்திருக்கிறது. ஆனா இதுக்கு கீழே எழுதும் போது இதுக்கு விளக்கம் எழுதுவாங்க, இது தற்காலிக தடை. இப்ப ஒருத்தர் அக்காவை திருமணம் முடிச்சிட்டாரு, தங்கச்சி என்ன ஆயிடுவாங்க, மகரம். அந்த பெண் யாரு, மகரம் தான். அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது. அதனால அந்த பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு போகலாமா, அவ கூட விளையாடலாமா, இன்னைக்கு பிரச்சனையாக தானே. நிறைய பேர் யார்கிட்ட விளையாடுறான், வீட்டுக்காரியோட தங்கச்சிகள்கிட்ட. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கொழுந்தியா தமிழா, மச்சின்ச்சி. மச்சின்ச்சிகிட்ட ஜாலியாக பேசுறது, மச்சின்ச்சி டீ வைக்கும், சாப்பாடு வைக்கும், இவருக்கு எடுத்து கொடுக்கும், மாமியார் உள்ளே வந்து இது போட்டுக்கிட்டு இப்படி நிற்பாங்க. ஆனால் அந்த மாமியார் இவருக்கு ஹராமு. யாரும் உள்ள நின்றுகிட்டு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு வாங்க மருமோனன்னு இப்படி கோஷா போடுறாங்கல்ல, அந்த அம்மா டமக்குன்னு வந்து எல்லா, அதாவது தன்னுடைய முகத்தை திறந்துகிட்டு இவருக்கு முன்னாடி நிக்கலாம், இவருக்கு சோறு எடுத்து வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்னன்னு தெரியல, வரவே மாட்டாங்க அவங்க உள்ளுக்குள்ள. சோறு யார் எடுத்துட்டு வருவானா, மச்சினி, இந்த அம்மா. இது தப்பா விளங்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்காவை திருமணம் முடிச்சா தங்கச்சி ஹராம்ங்கிறது அப்படி இல்ல, தற்காலிக தடை. இந்த அக்காவை டைவர்ஸ் விட்டுட்டு திரும்ப தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கலாம். எப்ப அக்காவினுடைய நிக்காக முடிகிறதோ தங்கச்சி ஹலாலு, தற்காலிக தடை. ஆனால் அம்மா ஒய்ஃபினுடைய தாயார் இருக்கிறாரே, நிரந்தர தடை. அந்த அம்மா தாராளமா வரணும் பேசணும், அந்த அம்மா மருமகன் கூட ஒரே வீட்டில் இருக்கிறது பயணம் செய்யறது எல்லாமே கூடும். நான் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னு விளங்குதா, இது இதுல வந்து நிறைய தப்பா விளங்கிக்கிட்டோம். நம்ம ஒய்ஃபோட தங்க அக்கா தங்கச்சிகள்கிட்ட ஜாலியா பேசவே கூடாது. அவங்க உங்களுக்கு எதிராக வருவது நிக்காபோடும் அவர்கள் பரிதாவோடும் தான் உங்களுக்கு முன்னால் வருவது, உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு உறவு, ஆறாவது உறவு ஹதீஸுகளிலே வருகிறது. இது வந்து ஆயத்துல வரல, ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய தாயினுடைய சகோதரி, தகப்பனுடைய சகோதரி திருமணம் ஏக காலத்தில் முடிப்பது கூடாது. இப்ப ஒரு பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கிறார், அவருடைய அத்தாவோட சகோதரி அல்லது அம்மாவினுடைய சகோதரி, அவருக்கு யாராவாங்க? அம்மாவோட சகோதரி யாரு? ஒரு பெண்ணுக்கு அம்மாவோட சகோதரி சின்னம்மா. இந்த பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு அவங்க சின்னம்மாவையும் ஒரே நேரத்தில் அவர் திருமணம் முடிக்க முடியாது. ஏன்னா அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன் வரும்? ஒரு பொண்ணுக்கும் அவருடைய தாயினுடைய சகோதரிக்கும் என்ன உறவு வரும்? அம்மா உறவு, சின்னம்மா உறவு. இவங்க ரெண்டு பேரையும் ஏக காலத்தில் திருமணம் முடிக்க முடியாது. அப்போ இவங்களை இந்த அம்மாவை தலாக்கு விட்டுட்டா அந்த அவருடைய அத்தாவினுடைய சகோதரியை திருமணம் முடிச்சுக்கலாம். இது தற்காலிக தடை. இதை மட்டும் இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சகோதரியை கல்யாணம் முடிச்சா இன்னொரு சகோதரிய பார்த்து பேசலாம், இது நிறைய வந்து தவறான புரிதல்கள் இதிலே உண்டு. அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஏக காலத்துல நாலு கல்யாணம் முடிச்சுட்டாரு, ஒரு அரபி அப்படி நடத்தி வச்சார். அவன் வந்து அந்த அம்மா கல்யாணம் பண்ணியிருந்த அந்த மனைவி சொல்லிச்சு, இந்த ஆளுக்கு குழந்தை வைக்கிறதுக்கே தகுதி கிடையாது, இவன் கூட நான் வாழவே மாட்டேன்னு இருந்துச்சு. உடனே அந்த அரபி பார்த்தா டைவர்ஸ் கொடுத்தாச்சு, தலாக் கூட்டு போயிடுச்சு. அந்த அரபி பார்த்தா ஏன் பிள்ளைய பார்த்தா அப்படி சொன்னேன் அப்படின்னு ஒரே மஜிலிஸ்ல நாலு பொம்பளையில தான் மாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரே மஜிலிஸ், முதலாவது இந்த பேரை சொல்லி அவருக்கு கல்யாணம், ரெண்டாவது இந்த பேரை சொல்லி கல்யாணம், மூணாவது இந்த பேரை சொல்லி, நாலு மனைவிகளை ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி பையன்ட்டு சொன்னா நாலுக்கும் பிள்ளைய பெக்கிற எவ்வளவு நல்ல மனுஷனா இருப்பான். அத்தா நாளுக்கும் பிள்ளைய பெத்து அவ போனால நிரூபிக்கிற நீ யாரு அப்படின்ட்டு போயிட்டாரு அத்தா. அது அப்புறம் உள்ள இப்ப ஏக காலத்தில் ஒருத்த நாலு மனைவியை திருமணம் முடிச்சுட்டான்னா அப்புறம் என்ன ஆயிரும்? அஞ்சாவது கல்யாணம் முடிக்க முடியுமா? முடியாது. ஒண்ணு டைவர்ஸ் ஆகணும், மூத்தா போனோம். அப்ப உலகத்துல உள்ளதெல்லாம் ஹராம் ஹலால் ஆயிருமா? அப்ப ஹராம் ஆயிருமா? அஞ்சாவது கல்யாணமே முடிக்க முடியாது சார். அப்ப எல்லா பொண்ணும் இவர் யாரெல்லாம் பாக்குறாரோ அதெல்லாம் மகரம் தானே, ஏன்னா அஞ்சாவது முடி. அப்படி இந்த கான்செப்ட்ல எடுக்க கூடாது. நிறைய பேர் அப்படி விளங்கிக்கிறான், அப்படிலாம் விளங்க கூடாது. நான்கு மனைவியாக இருந்தாலும் மற்ற ஆளுகளை பார்க்கறதும் ஹராம் ஹராம் தான். என்ன திருமணம் முடிக்கிற உரிமையை இஸ்லாம் தந்திருக்கிறது. இது மஹரம்களை பற்றி உண்டான இந்த தகவல். இதை வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? பெருமானார் அவங்க சொல்லமா, தல்லமு மின் தல்லமு அர்ஹாமக்கும் கை தஸிலு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய இரத்த பந்தங்களை சொல்லிக் கொடுங்கள், அப்போதுதான் அவர்களால் சேர்ந்து வாழ முடியும் என்கிற செய்தியை எதை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறதோ அதை நாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு இவங்க 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 நம்ம இரத்த சொந்தம், இவங்க இரத்த சொந்தம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப மொத்தமா மஹரம் அப்படிங்கிறதுனா யாருன்னு பார்த்து முடிச்சாச்சு. இப்ப சூரத்து நூர், நம்ம எந்த சூறாவை பேசிட்டு இருக்கோமோ அந்த சூறால அல்லாஹு தஆலா இன்னும் சில ஆட்களை சேர்த்து கிட்டத்தட்ட 12 வகையான மனிதர்களை குறித்து அல்லாஹு தஆலா பேசுறா. ஒரு பெண் அந்த 12 வகையான ஆணுக்கு முன்னால் புர்கா இல்லாம தன்னுடைய மத்த உடலை மூடிக்கொண்டு நிற்பது கூடும், பயணிப்பது கூடும், பார்ப்பது கூடும், அவர் இவரை பார்ப்பது கூடும் என்றெல்லாம் இஸ்லாமிய சட்டம் அவர்களுக்கு விளக்கு அளிக்கிறது. அந்த 12, இப்ப இதுல 7 தான் சொல்லியிருக்கோம், மீதி உள்ள 12 யாரு அப்படிங்கிறத நம்ம சூரத்து நூறுல நம்ம படிச்சா மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுலயும் அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை சொல்றான். எடுத்த உடனே அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கணவனின் மக்கள் அப்படின்னு நமக்கு தர்ஜுமா போட்டிருக்காங்க. புழுலத் அப்படிங்கிறதுக்கு கணவன் என்பதே அர்த்தம் கிடையாது. எந்த தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும் ஆனா என்கிட்ட கேட்டால் அப்படித்தான் எழுத முடியும், கணவனின் மக்கள் தான் எழுத முடியும். ஆனா அதனுடைய அசல் அர்த்தத்துல ஜவுஜ் என்கிற வார்த்தை தான் கணவன் என்பதற்கு உண்டு. ஆனா புழுலத் அப்படிங்கிறதுக்கு கணவன் அல்ல. அப்ப வேறு என்ன அர்த்தம்? இன்ஷால்லா அடுத்த வாரம் அந்த 12 வகையான அந்த சொந்தங்கள் யார், அந்த பெண்கள் யாருக்கு முன்னால் நிற்கலாம் என்பதை பார்க்கிற வரை அல்லாஹு தஆலா ஹராமான பார்வைகளை விட்டு நம்மை பாதுகாத்து, எந்த ஒரு ஒழுக்கத்தை இறைவன் சொன்னானோ நம்முடைய பார்வையை பேணுவதை கொண்டு அந்த ஈமானுடைய நசீபையும் அதனுடைய டேஸ்டை சுவைக்கிற நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தந்தருவானாக.
This audio was downloaded from the